அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். படுகொலை செய்யப்பட்ட சென்னை மென்பொறியாளர் சுவாத்தியின் நண்பர் முகமது பிலால் தன்னிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டது குறித்து தெரிவித்த கருத்து.
உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா? ஏன்னா வந்து அவர் லாஸ்ட் 1 வீக்ல கால் பண்ணது, வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து சாட்ல பார்த்து எந்த குரூப்ல பேசினாங்க அதை பற்றி தான் வந்து பேசினாங்க.
இலங்கையில் வீட்டு பணியாளர்களாக உள்ள மலையக தமிழ் பெண்கள் உளரீதியான பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுவது குறித்து உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் யோகேஸ்வரி அளித்த பேட்டி.
அடிப்படையிலேயே இவர்களது சம்பளம் மிகவும் மோசமான முறையில் சுரண்டப்படுகின்றது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணுபிரியா மற்றும் அறவாழியலம் பருதி.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் மத்திய பகுதியில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 120 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பாக்தாத்தின் காரடா மாவட்டத்தில் உள்ள ஷியா மசூதி அருகே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட லாரி ஒன்று நள்ளிரவுக்கு மேல் வெடிக்க செய்யப்பட்டது. வெடிவிபத்து நிகழ்ந்த சமயம் ரமலான் உணவுக்காக அந்த பகுதியில் மக்கள் அதிக அளவில் கடைகளில் கூடியிருந்தார்கள். சம்பவ இடத்திற்கு ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாடி வந்தபோது பொதுமக்கள் கற்களையும் பாட்டில்களையும் அவர் வாகனம் மீது தூக்கி வீசினார்கள். இதன் பின்னர் தெற்கு பாக்தாத்தில் உள்ள ஷியா மாவட்டத்தில் மற்றொரு குண்டு வெடித்துள்ளது. அதில் 4 பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பிரிட்டனின் அடுத்த பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இரு பெண் வேட்பாளர்களும் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறுவதற்கு வெவ்வேறு முரண்பட்ட கால வரையறைகளை முன்வைத்துள்ளனர். பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் 5 வேட்பாளர்களில் முன்னிலை இருக்கும் தெரேசா மே பிரிட்டன் வெளியேறுவதற்கு முறையான நடைமுறைகளை அவர் தொடங்குவதற்கு முன்பு பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான எதிர்கால உறவு குறித்து தெளிவான பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என கூறியிருக்கிறார். அவரின் போட்டியாளரான ஆண்ட்ரியம் லெட்ஸும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை அகற்ற எவ்வளவு சீக்கிரம் பிரிட்டன் வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும் என கூறியுள்ளார்.
இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பருவமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 50 உயிரிழந்ததை அடுத்து மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இராணுவத்தினருக்கு 2 அரசாங்கமும் அழைப்பு விடுத்துள்ளன. பாகிஸ்தானில் வடக்கு மாவட்டமான சித்திரல் இந்த வெள்ளப்பெருக்கினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சித்திரல் மாவட்டத்தில் உர்சூன் என்ற கிராமத்தில் உள்ள மசூதியும் அதிலிருந்த அனைவரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொலைதூர குடியிருப்புகளில் வெளியேறுவதற்கான எச்சரிக்கை சரியான நேரத்தில் வழங்கப்படவில்லை என அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த வெள்ளிக்கிழமையன்று வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து கருத்து கூறியுள்ள வங்கதேச அரசு, நாட்டில் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ள தீவிரவாதிகள் நன்கு படித்த மற்றும் பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் உள்ளூர் குழுக்களால் வழிநடத்தப்பட்டார்கள் என்றும் வங்கதேச உள்துறை அமைச்சர் ஹசதுல் சம் கான் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் IS அமைப்பினரின் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஓய்வு பெற்ற தளபதி சக்காவத் உசைன் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 20 கொல்லப்பட்டார்கள். அதில் பெரும்பான்மையானவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்.
28 கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற பிரிட்டன் வாக்களித்திருக்கும் நிலையில் தொடர்கின்ற அகதிகள் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு ஜெர்மனி நிதியமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். சென்னை மென்பொறியாளர் சுவாத்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை நாளை சென்னை பெருநகர 14th குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்த உள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படும் ராம்குமாரை நாளை திங்கட்கிழமை சென்னை பெருநகர 14th குற்றவியல் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்த உள்ளனர். ராம்குமார் சிகிச்சை பெற்று வந்த பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் திருநெல்வேலி 1st நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி எம் ராமதாஸ் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிபதி ராமதாஸ் முன்பாக ராம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன் பின்னரே கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை சென்னை பெருநகர 14th குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனையடுத்து ராம்குமாரை சென்னை கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை தமிழக காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். இதற்கிடையே யாரோ தம்மை பின்தொடர்வதாக மட்டுமே சுவாதி தன்னிடம் கூறியதாக இருப்பதாகவும் ராம்குமாரின் பெயரை குறிப்பிட்டது இல்லை என்றும் சுவாதியின் நண்பரான முகமது பிலால் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். சுவாதி கொலை செய்யப்படுவார் என்பதை தான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறிய முகமது பிலாலிடம் இந்த விவகாரம் தொடர்பாக அவரிடம் தமிழக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை குறித்து கேள்வி எழுப்பிய போது,
நார்மலா கூப்பிட்டாங்க, பிளாஷ்பேக்ல ஏதாவது ஒரு இது இருக்கா, உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காங்களா, ஏன்னா வந்து அவள் லாஸ்ட் ஒன் வீக்ல கால் பண்ணது வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து சாட்ல பார்த்து எந்த குரூப்ல பேசினாங்க அதை பத்திதான் வந்து பேசினாங்க. ஸோ அதுல வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னென்ன நடந்திருக்கு, யாராவது அசைக்கப்பட்டிருக்காங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்ல, அந்த மாதிரி தான் விசாரிச்சாங்க தவிர மற்றபடி எந்த ஆங்கிள்லயும் இது பண்ணலாம்.
சமூக வலைதளங்களில் கொலையாளியின் மதம் குறித்த பதிவுகள் வெளியிடப்பட்டது குறித்து முகமது பிலாலிடம் கருத்து கூற கேட்ட போது,
மதநீதி அப்படின்னு சொல்ல வரும்போது அவங்க அவங்க இது பார்த்து சொல்ற ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க தவிர, பட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ ஒரு குற்றவாளி மாட்டினால இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப்
என்றார் கொல்லப்பட்ட சுவாதியின் நண்பரான முகமது பிலால். சுவாதி கொலை விவகாரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை குறிவைத்து வீண் குற்றச்சாட்டுகளை வெளியிட்ட பிரபலங்கள் மீது அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காததற்கு இஸ்லாமிய அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. முன்னதாக கடந்த 1ஆம் தேதி இரவு திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள டி மீனாட்சிபுரம் பகுதியில் இருந்த ராம்குமாரை தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். கைது நடவடிக்கையின் போது கொலையாளியாக கருதப்படும் ராம்குமார் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்தில் தானாகவே தனது கழுத்தை அறுத்துக் கொள்ள முயற்சித்ததாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமுற்றிருந்த ராம்குமாருக்கு உடனடியாக அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்க ஏற்பாடு செய்த காவல்துறை தொடர்ந்து விரிவான சிகிச்சையை அளிக்க பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அறுவை சிகிச்சை பெற்ற ராம்குமாரின் உயிருக்கு ஆபத்து இல்லை என மருத்துவர்கள் கூறிய பிறகு காவல்துறையினரின் கேள்விகளுக்கு ராம்குமார் பதிலளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஜெயக்குமார், திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணிபுரிந்த விஷ்ணு பிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதிமுக அரசின் மீது தெரிவித்துள்ள கடுமையான கண்டனம் என திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணிபுரிந்து வந்த விஷ்ணு பிரியா மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ எனப்படும் மத்திய புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு மாற்றி அமைத்தது அதிமுக அரசின் மீது தெரிவித்த கடுமையான கண்டனம் என்பதையும் இந்த ஆட்சியின் மீது தொடர்ந்து விழுந்து வரும் கருப்பு புள்ளிகளில் இதுவும் ஒன்று என்றும் திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 1ஆம் தேதி அன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உளுவாடி ரமேஷ், எம் வி முரளிதரன் ஆகியோரை கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டியுள்ளார். அதில் வாதங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இறந்து போன விஷ்ணு பிரியாவின் தந்தை ரவி தொடர்ந்திருக்கும் மேல்முறையீட்டு மனுவை ஏற்கிறோம், மாநில காவல்துறையின் விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை, எனவே விஷ்ணு பிரியா மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடுகிறோம், சிபிஐ 3 மாதங்களுக்குள் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறியுள்ளதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் புகைவண்டி நிலையத்தில் பட்டப்பகலில் சுவாதி என்ற இளம்பெண்ணை கொலை செய்த சம்பவத்திற்காக காவல்துறைக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்த நான் தற்போது அந்த கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடித்த செயலுக்காக காவல்துறை அதிகாரிகளை பாராட்டுகிறேன் என்றார் கருணாநிதி. அதே சமயம் விஷ்ணு பிரியா மரணமுற்றது தொடர்பான விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியதற்கு பிறகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாநில காவல்துறையின் விசாரணையில் தங்களுக்கு திருப்தி இல்லை என கூறி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது அதிமுக அரசின் மீது தெரிவித்த கடுமையான கண்டனம் என்பதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தற்கொலை சம்பவத்தில் சிபிஐ விசாரணை 3 மாதங்களில் முற்றுப்பெற்று புதைந்திருக்கும் உண்மைகள் வெளிக்கொண்டாடப்படுமானால் தாமதமானாலும் நியாயம் வெளிச்சத்திற்கு வருவதை யாராலும் தடுத்திட இயலாது என்பது புலப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 18 தூக்கு போட்டுக் கொண்டு மாண்ட திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா தொடர்பான வழக்கினை முதலில் திருச்செங்கோடு காவல்துறையினர் பதிவு செய்தனர். பின்னர் அந்த வழக்கினை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. விஷ்ணு பிரியாவின் மரணம் குறித்து தமிழக அரசின் ஏற்பாட்டிலான விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவருடைய தந்தை ரவி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள சிற்றூழியர் வெற்றிடங்கள் பெரும்பான்மை சமூகத்தினரால் நிரப்பப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த செய்திகளை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் காணப்படும் சிற்றூழியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்களவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துளரட்னம்.
அவர்கள் கொழும்பிலும் புலனுறையிலும் சில மாதங்கள் கடமையாற்றிய பின்பு அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டவர்களே இவர்கள். இந்த போக்கை பொறுத்தவரையில் 76% மக தமிழர்களும் 24% முஸ்லீம்களும் வாழ்கின்ற இந்த பிரதேசத்தில் பெரும்பான்மையான ஏனைய மொழிகள் பேசுகின்றவர்களை நியமனம் செய்யும் போது நோயாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைக்கு பதிச்சொல்வது யார் என்பது ஒன்று. இரண்டாவது, ஏன் தமிழர்களை நியமிக்க முடியாது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆகவே நான் நினைக்கின்றேன், உதாரணத்துக்கு வந்து அந்த இடங்கள் புதிய நியமனம் கொடுத்து அவர்களை நியமிப்பதன் ஊடாக அதை சிங்களவர்கள் நியமித்தார்கள், புதிய நியமனம் வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு வரும் அரசாங்கத்தின் மீது, அதை தவிப்பதற்கு இடமாற்றம் என்ற போர்வையில் சிங்களவர்களை இங்கே அனுப்பி இருக்கின்றார்கள் என்று நான் சந்தேகிக்கின்றேன். இதை கவலைக்குரிய விடயம் என்ன என்று சொன்னால், சிற்றூழிய நியமனம் தொடர்பாகவே தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஆகவே இதை நல்லாட்சியா என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றன. இந்த சிற்றூழிய நியமனத்திலாவது தமிழர்கள் புறக்கணிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமையாகும்
என்று தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார்.
நான் விரிவான ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு இன்று நான் அனுப்பியிருக்கின்றேன். 99% தமிழ் பேசிய மக்களை கொண்ட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏன் தமிழர்களை இந்த வைத்தியசாலைக்கு நியமனம் செய்ய முடியாது? இதான் எனக்குள்ள கேள்வி. ஆகவே இதை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். தமிழர்களை அந்த இடத்தில் நியமனம் செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுத்து தற்சமயம் நியமிக்கப்பட்ட இடமாற்றத்தை ரத்து செய்து புதியதாக தமிழர்களை நியமனம் கொடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். இதான் எனது கோரிக்கையாகும்
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரட்னம். இதேவேளை இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்னாவை தொடர்பு கொண்டு அவரது பதிலை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார் வழங்கிய குறிப்பு அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையில் வீட்டு பணியாளர்களாக பணியாற்றும் மலையக தமிழ் பெண்கள் உள ரீதியான பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இது குறித்து உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் யோகேஸ்வரியிடம் கேட்டார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே நேரம் இது யதார்த்த பூர்வமானதும் கூட. இவ்வாறு செல்லும் இந்த பெண்கள் அடிப்படையிலேயே இவர்களது சம்பளம் மிகவும் மோசமான முறையில் சுரண்டப்படுகின்றது. இவர்களுக்கு வேலை செய்வதற்கான நேரமே வரையறுக்கப்படுவதில்லை. அந்த வீட்டில் உள்ள சகலரின் வேலைகளையும் இவர்கள் செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொழிலில் இணையும் பொழுது உங்களுக்கு மாதாந்தம் இவ்வளவு சம்பளம் தருகிறேன் என்று அந்த எஜமான் அல்லது எஜமானி கூறினாலும் கூட கூறப்பட்ட அந்த சம்பளம் வழங்கப்படுவதில்லை. ஆனால் அந்த கூறப்பட்ட சம்பளம் அந்த சம்பளத்திற்கு பதிலாக பாதித்த உடைகளையோ சாமான்களையோ பொருட்களையோ கொடுத்து அதிலும் மறைவாசி கழித்துக் கொள்கின்றார்கள். எனவேதான் இவர்கள் மிகவும் மோசமான ரீதியில் உடல் ரீதியாக தாக்கப்படுகின்றார்கள்.
அப்படியானால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்?
இந்த வீட்டு பணியாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று இல்லை. எனவே இவர்களுக்கு சட்டம் இல்லாத காரணத்தினாலும் இவர்களுக்கு தொழில் பாதுகாப்பும் கூட அங்கு இல்லை. வீட்டு பணியாளர்களது சட்டத்தையும் தேசிய ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும். அவ்வாறு அங்கீகரிப்பதிலே பல தடைகளும் காணப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் மத்திய தர வர்க்கம் உயர்தர வர்க்கத்தை சார்ந்த அனைத்து வீடுகளிலுமே வீட்டு பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதில் அரச துறையை சார்ந்த அல்லது கொள்கை வகுப்போர் மத்தியிலிருந்து அரசு துறை சார்ந்த வல்லுநர்கள் கூட இதில் கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாக காணப்படுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு நாட்டிலே தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்தால் அந்த மத்திய தர வர்க்கத்தினை சார்ந்தவர்கள் இவர்களது தொழிற்சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் இதை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து இந்த வீட்டு பணியாளர்களது இணை அதாவது அவர்களது உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் இவர்களுக்கு சுதந்திரமான மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சட்ட ரீதியாக உள்வாங்கப்பட்டால்தான் இந்த வீட்டு பணியாளர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதுதான் எனது கருத்தாக உள்ளது.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சலின் முகவரிகளான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 83 மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கு எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.